மோட்ச பயணி என்ற புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் அந்த கிறிஸ்தியானுடைய மனைவி அந்த மோட்ச பயணத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு போகும்போது இங்கிலீஷில் கிரேட் ஹார்ட், பெரிய இருதயம் உள்ளவர் அப்படின்னு ஒரு மனுஷன் தான் அவங்களை வழிகாட்டி கூட்டு போகிறார் பரலோகத்துக்கு. அவர் தான் அவங்களுடைய பாஸ்டர். பரலோக பாதையில் அந்த ராஜாவுடைய ஹைவே அப்படின்னு படுற நேர் சாலையில் போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்தோன்னா அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், அப்படியே பயங்கரமாக அப்படி பட்டயத்தை வச்சுக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு இருப்பார். அவரை வந்து, ஏன்பா நீ இப்படி இருக்கிற, ஏன் இப்படி உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கிறதுன்னு கேட்கும்போது, என் பேர் வந்து சத்தியத்துக்காக துணிச்சலாக போர் செய்கிற போராள், சத்தியத்துக்காக நான் போர் செய்தேன், நானும் ஒரு மோட்ச பிரயாணி தான், பரலோக பாதையை பரலோகத்தை நகரத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போகிற பாதையில் மூணு ஆக்ரோஷமான மனிதர்கள் வந்து, அவங்க பின்னாடி ஒரு இராணுவம் இருந்துச்சு, அவங்க வந்து ஒன்று நீ எங்கள் கூட சேரணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கணும், இல்லை நீ பின் வாங்கி போயிடணும், உன்னை முன்னாடி நாங்கள் போக விடமாட்டோன்னு சொன்னாங்க. நான் இதே நேர்பாதையில் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால அவங்கக்கிட்ட போரிட்டு அவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி நான் முன்னேறுவதற்கு அவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அவங்கள இத்தனை பேரை எப்படிப்பா வெட்டி போட்ட, இத்தனை பேரை எப்படிப்பா நீ சோர்வு இல்லாமல் வெட்டி போட்ட, நான் வந்து என் கத்தி என் கையோடு ஒட்டிக்கொள்கிற வரைக்கும் நான் போர் செய்தேன் அப்படின்றார். என் கையும் கத்தியும் இப்போ ஒன்றாயிட்ட மாதிரி, என் கையிலேருந்து கத்தி வர மாதிரி நான் போர் செய்தேன் அப்படின்றார். மிகுந்த ஒரு தளராத தைரியத்தோடு நான் போர் செய்து வென்றேன். இந்த மோட்ச பயணத்தை எழுதின பனியன் வந்து அந்த அந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற பகுதியிலிருந்து தான் எடுத்திருக்கிறார். இங்கே ஒரு எலியேசர் என்ற பராக்கிரமசாலியை பார்க்குறோம். அந்த மனுஷன் கத்தி வந்து அவர் கையில் ஒட்டிக்கிட்ட மாதிரி அளவுக்கு போர் செய்தார். அந்த காலத்தில் பனியன் வந்து சத்தியத்துக்காக நின்ன ஒரு மனிதர். இல்லை பிரசங்கம் பண்ண மாட்டோம், எங்கள் ஆங்கிலிக்கன் சர்ச் படி பிரசங்கம் பண்ணுவோம் நீ சொல்லிட்டீங்கன்னா அவனை விட்டுடுறோம் நாங்கள். இப்படி தான் பைபிள் பைபிள் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஜெயிலில் தான் போடுவோம். என்ன உடனே நான் சத்தியத்தை விட்டு அசைய மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளியில் சத்தியத்துக்காக தன்னுடைய மக்கள் நிற்கணும்ன்ற தைரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த படத்தை எழுதி அவர் போட்டார். இப்படி ஒரு போராளியாக, சத்திய போராளியாக நாம் இருக்கணும், உயிரே போனாலும் சரி சத்தியத்தை ஒன்றி விட்டு கொடுத்துடக்கூடாது என்றத தைரியப்படுத்துவதற்காக அதை எழுதி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துக்கு அதிகாரமாக பார்த்து வந்திருக்கிறோம் இந்த புத்தகத்தை. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த பகுதியை பயன்படுத்தி நம்மளும் சத்தியத்துக்காக தைரியத்தோடு நிற்கணுன்ற ஊக்கம் நமக்கு கொடுக்கணும். லாஸ்ட் டைம் இந்த அதிகாரத்தில் 23வது அதிகாரத்தில் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். அதில் வந்து தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் அப்படின்னு 1-7 வரைக்கும் தாவீது மனசு அவர் இறக்குற தருவாயில் வரப்போகிற ராஜ்யம், இன்னுமே வரப்போகுது நீதியின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பார்த்து ஆறுதலோடு நம்பிக்கையோடு அவர் கண்ணை மூடி சொன்ன கடைசி வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது நம்மளும் ஜிஆர்பிசியாக இருக்கும்போது நம்மளும் சத்தியத்துக்காக துணிச்சலாக நிற்கணும்னு ஊக்கத்தை நமக்கு ஏற்படுத்தணும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பராக்கிரமசாலிகளுடைய ஷோ நடக்கும். நம்ம ஊரில் இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா, ஒரு ஒரு இல்லைன்னா நம்ம மிலிட்ரி நடத்துகிற மாதிரி ரிபப்ளிக் டேலெலாம் குடியரசு நாள்லலாம் அதே சாதித்தவங்க கேப்டன்லாம் நடந்து போவாங்க இல்லைங்களா, இல்லைன்னா இன்னும் சில நேரங்களில் டோர்னமெண்ட் ஜிம் டோர்னமெண்ட் நடக்கும், அந்த நேரத்தில் அவங்க பேர் அறிவித்து அவங்க வருவாங்க, வந்து வெயிட்டை தூக்குவாங்க, உடம்பெல்லாம் இப்படி காட்டுவாங்க எவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி மூணு பேரை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுறேன். மூணு ஒரு ஜிம் ஷோ நடக்கிற மாதிரி மூணு பராக்கிரமசாலிகள் உங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியிலிருந்து நாம் கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். நீங்களாம் கையெல்லாம் தட்டக்கூடாது, உங்கள் மனசுலேயே கையை தட்டிக்கலாம் அவங்கள. அந்த அப்படி அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா அப்படியே கை தட்டுற மாதிரி இருக்கும், நீங்கள் மனசில் கை தட்டிக்கலாம். அப்படி ஒரு பகுதி தான் நமக்கு வருது. இது வந்து கவனத்தோடு படிக்கும்போது அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் தாவீது இஸ்ரவேல் மக்களோடு தாவீதுடைய அரசாங்கத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்காக வீர தீர செயலை சாதித்த மனிதர்கள் தங்களுடைய மிகுந்த பராக்கிரமத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நின்னவங்க உயிரை கூட பணைய வைத்த மூணு பேர் இவங்க. மூணு பேர் இவங்களை பார்க்கலாம். முதலாவது பராக்கிரமசாலி 8வது வசனத்தில் வருது. அவர் பேர் கூட கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பராக்கிரமசாலின்னு அவங்க ஃபேமஸ், அவங்க பேரெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. யோசேபாத் செபத், கரெக்டா? யோசேபாத் செபத் தமிழில், இங்கிலீஷில் வேறு மாதிரி வருது. யோசேபாத் செபத் அவர் தான் முதல் பராக்கிரமசாலி. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளில் நாமங்கள் யாவன, அவங்களுடைய தகப்பன் யாருன்னு சொல்லி, அது அப்புறம் அவருடைய பேரு யோசேபாத் செபத் அப்படின்னு. அவருக்கு இன்னொரு பேரும் அதே வேற மாதிரி அந்த பேரும் ஒன்று என்னாகுமோ 11:11 பார்க்கலாம். இவர் வந்து 800 பேரை கொன்னார். ஒரு போரில் 800 பேரை வெட்டி சாச்ச ஒரு பராக்கிரமசாலி. நீங்கள் என்னாகுமோ 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 300 பேர்னு போட்டிருக்கு, இங்கே 800 பேர்னு போட்டிருக்கு. இதோ வந்து விட்டது பைபிளில் இன்னொரு தப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, இங்கே ஒருத்தர் வேற ஒரு எழுதினவர், அங்கே வேற ஒரு எழுதினது, வேற வேற கண்ணோட்டத்தில் வேற வேற போரை பற்றி அவங்க எழுதியிருக்கலாம். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போர் கவுண்டிங்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தப்புன்னு சொல்லக்கூடாது அது, இல்லைங்களா? இது அவர் வேற போரை எழுதுறாரு, இவர் வேற போர் எழுதுறாரு. இவர் எழுதுகிற போர் 800 பேரை கொன்னு சாய்த்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஸ்பியர் ஈட்டி இல்லைங்களா, நீட்டாக இருக்கும், அந்த ஸ்பியரை வச்சுக்கிட்டு 800 பேரை ஒரே போரில் எப்படிங்க வெட்டி சாய்க்க முடியும்? எவ்வளோ களைப்பு இருக்கும், எவ்வளோ முயற்சி இருக்கும். 800 பேரை இந்த பக்கம் அந்த பக்கம் குத்தி 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 ஒரே போரில் 800 பேரை சங்கரித்தான். ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பேட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 800 ரன்ஸ் அடிக்கிறாருனா அது எவ்வளோ ஈஸியா யோசிச்சு பாருங்களேன். அப்போனா என்ன இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக டைம் பிளான் பண்ணி ரொம்ப நம்ம டயர்டாகாமல் ஓடலாம் கூடாது. ஒவ்வொரு பாலும் பவுண்டரி போகணும், 4-ஓ 6-ஓ அடித்தா தான் அப்படி அடிக்க முடியும் இல்லைங்களா? ரொம்ப டயர்டெல்லாம் ஆகி ஓடிக்கிட்டெல்லாம் இருந்தோன்னா டயர்டாகிடுவோம், நமக்கு ஸ்டாமினா இருக்காது. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவன் வீசுகிற பக்கம்லாம் ஒருத்தன் உழுந்து சாகணும். அந்த மாதிரி அந்த ஈட்டியை வீசி எந்த பக்கம் வீசுறானோ அந்த பக்கம் ஒரு சாகும் அப்படின்னு 800 பேரை சத்துருக்களை கொன்ன ஒரு பராக்கிரமசாலி. இது த ஏன்னா The batsman is in the best shape அப்படின்வாங்க. அந்த மாதிரி பெஸ்ட் ஷேப்பில் இருக்கும்போது அவர் சாதித்த நம்ப முடியாத உழைப்பும் முயற்சியும் சாகசமும் நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம இது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு நினச்சிக்க கூடாது. இப்போல்லாம் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து 100 பேரை அப்படியே அடித்து போடுற, அதெல்லாம் யாருங்க நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த காலத்தில் வந்து சத்ருக்கள் வந்து அவங்களுடைய ஆயுதம்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் யாருக்கிட்ட ஆயுதம் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க மற்றவங்களை நிறைய பேர் அடித்து போடலாம். அது மாத்திரம் இல்லை, சில பேரை கொண்டு போடும்போது மற்றவங்க ஓடி போவாங்க. அவங்க ஓடி போ விரட்டிக்கிட்டு போய் 1000 பேரை அங்கே அந்த மாதிரி சாகடிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எக்கச்சக்கமாக சாகடிச்சிருக்கிறாரு. இது வெறும் மனுஷ வல்லமை மாத்திரம் இல்லை, இந்த தாவீதுடைய பராக்கிரமசாலிகள்லாம் தாவீது போல தேவ பக்தி உள்ள மக்கள் இல்லைங்களா? தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக உயிரை துணிய வச்சு போராடின மக்கள் இவர்கள். கடவுள் இவங்களுடைய வெறும் இவருடைய பலன் மாத்திரம் இல்லை, அந்த பலனோடு கடவுளுடைய வல்லமையும் சேர்ந்ததுனால அசாதாரண பேர் படைத்த ஒரு மனிதனாக இவர் பேரை நமக்கு போட்டிருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படித்தோம்னா, தாவீதுடைய வாழ்க்கை அப்படின்னு படித்தோம்னா ரொம்ப பக்திமான்கள். இப்போது ஒன்று என்னாகமோ 12:18 பார்த்தீங்கன்னா, அங்கே அமாசா என்ற ஒரு தாவீதுடைய இன்னொரு பராக்கிரமசாலி, அவர் போர் செய்யும் போது ஆவியானவர் வந்து அவர் மேலே துணியாக அப்படி வந்துட்டார். முதலே ஆர்மர் ஒரு இது, அவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த பலத்தில் ஆவியானவர் வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டார்னா என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட் ஒரு பிரசங்கி கிட்ட மேலே வந்தார்னா அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. 1000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆவியானவர் ஒரு பராக்கிரமசாலி மேலே வந்தால் 800 பேர் என்ன 8000 பேரை இது போட முடியும்? அவரால் முடியாது இருக்கா? சாம்சன் மேலே, சாம்சன் அந்த கழுத எலும்பு எடுத்துக்கிட்டு எப்படி 1000 பேரை வெட்டி போட்டான்? கழுத விழா எலும்பு எடுத்துக்கிட்டு இல்லைங்களா, ஜாபோனை எடுத்துக்கிட்டே ஆவியானவர் அவன் மேல் வந்ததுனால அப்படி ஒரு காரியத்தை நான் பார்க்குறோம். யோசேபா செபத், மறக்காதீங்க, யோசேபா செபத் அவன் தான் ஒரு பராக்கிரமசாலி. முதலாவது அவரை பார்த்து முடிச்சுட்டோம். அவரு 800 பேரை ஈட்டியில வச்சு சாச்ச ஒரு பராக்கிரமசாலி. ஓகே, கை தட்டிட்டோம். அடுத்ததாக ரெண்டாவது பராக்கிரமசாலி யாரு? அங்க வந்து எலியேசர் அப்படின்னு நமக்கு போட்டிருக்கு. இவர் வந்து தாவீதோடு 3 பேர் நின்ன பராக்கிரமசாலியில் இவரும் ஒருத்தர். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி பிலிஸ்தியர்கள் ஏக்கச்சக்கமாக வந்தாங்க, பயங்கர கூட்டத்தோடு வந்தாங்க, கோலியாத் காலம் மாதிரி. இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜன மக்கள், அந்த பக்கம் பிலிஸ்தியர் இராணுவம், இந்த பக்கம் இஸ்ரவேல் மக்கள் இராணுவம், ரெண்டு பேரும் எதிர்க்க ஒன்று கொண்டு முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நிற்கின்னு போராகும் போது என்ன ஆகிப்போச்சு, இஸ்ரவேல் மக்கள் சில பேர் முறியடிக்கப்பட்டு அவங்க பயந்து இஸ்ரவேல் ஜனங்க ஓட ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, பின்வாங்க ஆரம்பித்தாங்க. பின்வாங்க ஆரம்பிக்கும் போது அந்த பயம் அவங்க மனசில் நிரம்பும் போது இந்த பகுதி என்ன சொல்லுது, அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிற நேரத்தில் படிங்க, அந்த
இவருக்கு இரண்டாவது அகோய் குமாரனாகிய தூசாவின் மகன் எலெயாசர் என்பவன், இவன் பெரித்த யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் கோகையில் தாவீதோடு இருந்து பெரித்தலை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான்.
எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ 3 பேர் ஓண்டி ஓடாம நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய இராணுவம், அந்த 3 பேர் ஒண்டி நாங்கள் ஓட மாட்டோம், செத்தாலும் இந்த போரில் நாங்கள் பயந்து ஒண்டி முதுக காமிச்சு ஓட மாட்டோம். தாவீதோடு நின்ற 3 பராக்கிரமசாலிகள் அவங்க சொல்லப்படுகிறது. அதில் இந்த மனுஷனும் ஒன்று. யோசிச்சு பாருங்க, எல்லாம் வென்று போயிட்டு இருக்கும்போது பராக்கிரமம் காட்டுறது ஒரு விஷயம், நம்ம டீம் தான் ஜெயிக்குது, நம்ம இராணுவம் தான் ஜெயிக்குதுன்ற நேரத்தில் நம்மளும் பெருசாக பராக்கிரமசாலியாக நம்ம காட்டலாம். எல்லாம் ஓடுறாங்க பயந்துன்னு, எல்லாம் பின்வாங்கி போகிறாங்க பயந்துன்னு, நமக்கும் என்ன வரும், இராணுவமாக போச்சு இவங்ககிட்ட நம்ம என்ன செய்ய முடியும்னு நம்மளும் ஓடணும்னு தான் தோணும். ஆனால் ஓடாமல் நின்ன தைரியசாலிகள் 3 பேர் அந்த நேரத்தில். ஹோல்சேலாக மெஜாரிட்டி, யோசிச்சு பாருங்க, இராணுவத்தில் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க, முதுக காமிச்சிக்கிட்டு ஓடினாங்க, ஆனால் இவங்க உறுதியாக அசையாமல் சத்ருக்கு முன்னாடி நின்ன பராக்கிரமசாலிகள். ஒரு ஒரு கப்பலுடைய உறுதி வந்து புயல் வந்தால் தான் தெரியும்னுவாங்க, ஒரு மனுஷனுடைய மெட்டல்லாம் வாழ்க்கையில் எதிர்ப்பு வந்தால் தான் தெரியும். யாருமே அவன் கூட நில்லாத போது, எந்த சப்போர்ட்டும் இல்லாத போது, எல்லாம் கூட இருக்கும்போது நான் தைரியசாலி அதை பண்ணிடுவேன்லாம், ஒன்றும் இல்லாத போது அவனுடைய வலிமை உறுதி அப்போ தான் தெரியும். பாருங்களேன், இந்த எலியேசர் என்ற ஒரு மனுஷர் எல்லாரும் அப்படி ஓடி போகும்போது பிலிஸ்தியர்கள் முன்னாடி நிற்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், தைரியமாக நிற்கிறான். ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இந்த எலியேசர் வந்து ஐயோ ஓடி போகிறவங்கள பார்த்து அவங்கள திட்டிக்கிட்டு இல்லை, இவங்கெல்லாம் பின்வாங்கி போகிறாங்களேன்னு அவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இல்லை, அதிலெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய முகத்தை நேராக சத்ருக்கு முன்னாடி வைத்து, நீ என்ன தான் பண்ணாலும் எங்கள் நாட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அசைய மாட்டோம் இங்கன்னு சொல்லி உறுதியாக நின்னதாக அங்கே அப்படியே வேரூண்டி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிறார் எலியேசர். இமேஜின், யோசிச்சு பாருங்க, அந்த போர்க்களத்தில் அவர் என்ன, அந்த வசனத்தில் 10வது வசனத்தை போட்டிருக்கு, இந்த எலியேசர் தான், இவன் எழும்பி தன் கை தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். எல்லாம் ஓடுறாங்க, இவங்கிற மூணு பேர் இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணான்னா பட்டயத்தை எடுத்து தன் பட்டயம் வந்து கையில் ஒட்டிக்கிற அளவுக்கு பிலிஸ்தியர்களை வெட்டி 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 போட்டான். உன்னால் யோசிக்க முடியுமா? முழு களைப்படைகிற வரைக்கும், முழு சோர்வடைகிற வரைக்கும். ஐசாயா 40 போட்டிருக்கிற மாதிரி இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விடுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓடிட்டாங்க. எலியேசர் கொஞ்சம் வயசானவராக இருந்தாலும் ஒரு வீர துணிச்சலோடு நின்று அடி 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 அடின்னு அடித்து பட்டையும் கையில் ஒட்டிக்கிற வரைக்கும். என்ன ஆச்சு அந்த நாள், வெற்றி என்ன ஆச்சு? எல்லாரும் ஓடிட்டாங்களே, இவ்வளோ பெரிய இராணுவத்தை என்ன பண்ணாது இவர்? இந்த தனி மனுஷன் என்ன பாருங்கள், இவங்க மூணு பேரோடு சேர்ந்து தன் என்ன படிங்க,
இவன் எழுப்பி தன் கை தலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான்.
பெலிஸ்தியரை வெட்டினான். தொடர்ந்து படிங்க.
அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தினார்.
அதுல 10 ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். யோசிச்சு பாருங்க, அவன் வெட்ட 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 கை வந்து சில நேரங்களில் ஏதாவது நீங்க ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருந்தா சுளுக்கு பிடிச்சிடும் இல்லைங்களா. நீங்கள் ஏதாவது அந்த போட்டில் இது வாட்டர் ஸ்கீயிங் அப்படின்வாங்க, கெட்டியாக பிடிச்சிக்கணும். சில நேரங்கள் எல்லாம் ஜெயிண்ட் வீல்லலாம் போய் ஐயோ உளுந்துருவோமான்னு சொல்லி ரோலர் கோஸ்டர்லாம் கெட்டியாக பிடிச்சிக்குவோம், ஐயோ உளுந்துர போகிறோமான்னு. அந்தளவுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிச்சோன்னா ரத்தம்லாம் நின்றுடு, அப்படியே சுடுக்கு பிடிச்சிடும். அப்படியே கை எடுக்கணும்னா சில நேரங்கள் கெட்டியாக பிடிச்சிரு, இன்னொரு கை உதவியோடு தான் இப்படி எடுக்கணுமா. அந்த அளவுக்கு பட்டயத்தை கெட்டியாக பிடிச்சி ரத்தம்லாம் அந்த உருகி அதை அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி கையும் பட்டயமும் ஒன்றாயிடுச்சு. அந்த அளவுக்கு பட்டயம் ஒன்றாகி ஒரு இடத்துல ஒரு பேட்டில் ஆஃப் வாட்டர் லூன்னு ஒருத்தர் எழுதுறாரு. அந்த இடத்துல இப்படி தான் ஆச்சான், ஒருத்தர் பட்டயத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி கடைசியில் என்ன ஆச்சான், அந்த ரத்தம்லாம் உறிஞ்சி அந்த ரத்தம் கட்டிக்குதுன்னுவாங்க, ரத்தம்லாம் கட்டிக்கிட்டு பட்டயத்தோடு ஒன்றா போயிடுச்சான். அந்த பிளாக்ஸ்மித்துக்கிட்ட கூட்டு போய் தான் அது அப்புறம் பட்டயத்தை மெதுவாக ஒட்டி எடுத்து தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி கையோடு ஒட்டிக்கிட்ட போகிற ஆனால் யோசிக்க முடியுமா, என்ன உழைப்பு, என்ன கஷ்டம், என்ன ஒரு முயற்சி, எக்ஸர்ஷன் தேவ ராஜ்யத்திற்காக. யோசிச்சு பாருங்களேன். அதோடு நிக்கல, அவர் வந்து எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு அதனோட விளைவு என்ன, ஜனங்கள் கொள்ளையிட்ட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இந்த ஆள் வெட்டி போட்ட வெட்டல், இவன் தனி மனுஷன் வெட்டி போட்ட வெட்டல் கொள்ளையிடுறதுக்குன்னா அங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துருவாங்க. செத்துட்ட பிறகு அந்த சோல்ஜருடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய அதை கத்தி அதெல்லாம் எடுக்கணும், கொள்ளையடிப்பாங்க இல்லைங்களா, வந்து எடுத்துக்குவாங்க அதெல்லாம். அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு இராணுவம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஆள் வெட்டி போட்ட வெட்டு எத்தனை பேரை வெட்டி போட்டாருன்னு கணக்கில்லை, ஆனால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாருடைய துணியெல்லாம் எடுத்து கத்தியெல்லாம் எடுத்துட்டு கொள்ளையிடுறதுக்கு மாத்திரம்தான் இந்த ஜனங்க வந்தாங்க. ஓடி போன ஜனங்க வென்ற பிறகு அன்னைக்கு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை சாதித்தார். இதெல்லாம் பாருங்கள், என்ன ஒரு சாதனை, பெரிய ரட்சிப்பை அன்னைக்கு சாதித்தார். இந்த பகுதி அப்படி ஒரு பராக்கிரமசாலியை நமக்கு காட்டுது. அவங்களுடைய 10 அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இவ்வளோ பெரிய வெற்றி வர்றதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ பெரிய சாகசம் செய்யறதுக்கு காரணம் என்ன? அந்த ஏசாயாவில் சொன்ன மாதிரி இளைஞர் இடரல் அடைந்து சோர்ந்து போவார்கள். இதெல்லாம் மனுஷ பயம், லிமிட்டு, மனுஷ ஸ்டாமினாலாம் ஒரு லிமிட்டு தான். ஆனால் ஆவியானவருடைய வல்லமை இருக்குதே, அசாதாரண காரியங்கள், வரலாற்று பேசக்கூடிய காரியங்கள் செய்ய வைக்கிற பலனும் பிராணியும் கொடுக்கக்கூடியது ஆவியானவர் இல்லைங்களா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடைய சோர்ந்து போகார். இங்கே ஓடினா டயர்டாயிருங்களா, அந்த மாதிரி நடந்தாலும் சோர்ந்தாயிருங்களா. ஆனால் ஆவியானவருடைய பலன் பாருங்களேன். இது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ். நீங்கள் தாண்டி என்னுடைய வார்த்தையின்படி என் ராஜ்யத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா ஒரு மனுஷன் 100 பேரை வெட்டி போடுவோம். அந்த பலன் என் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குவார் அப்படின்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யெகோவா தேவன் தான், அவர் கொடுத்த பலன் தான். ஓகே, எலியேசர் முதல் ஒருத்தரை பார்த்தோம். இதுக்கப்புறம் எலியேசர் இன்னொரு பராக்கிரமசாலி, அவருடைய சாகசத்தை பார்க்குறோம். மூணாவது பராக்கிரமசாலியை பார்ப்போம். மூணு பேரை பார்க்க போகிறோம். மூணாவது பராக்கிரமசாலி, முதலாவது பராக்கிரமசாலியை நம்ம பார்த்தோம், எலியேசர். ரெண்டாவது, இப்போ மூணாவது பராக்கிரமசாலி 11-12 படிங்க.
இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராயன் சிறு பயிர் நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை வடங்கடித்து போட்டான்.
இன்னொரு பராக்கிரமசாலி ஷம்மா, 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 அப்படி தமிழ்ல இருந்தானா சம்மா, தமிழ்ல சம்மா, இங்கிலீஷ்ல ஷம்மன், சம்மா அப்படின்ற ஒரு பராக்கிரமசாலி. சிறு பயிர், சிறு பயிர்னா அந்த காலத்துல பருப்பு பயிர், பயிர் வச்சிருக்கிறாங்க. அந்த பயிர் வச்சிருக்கும் போது அந்த பயிர் வந்து இஸ்ரவேல் ஜனங்க மக்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த பிலிஸ்தீனுடைய வேலை என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்க பயிரெல்லாம் வச்சு அந்த பயிர் அறுக்கிற அந்த அறுப்பு காலத்துல வந்து அதை அவங்க திருடிட்டு போயிடுவாங்க, எல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் வேலை பிலிஸ்தியர்களுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இது ஜட்ஜஸ்ல நியாயாதிபதிகள் அடிக்கடி நடக்கும். மீதியாரும் சரி பிலிஸ்தியரும் சரி வந்து வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்க அந்த பிலிஸ்தியர் பார்டர்ல இருந்து நின்று அங்க என்ன வருது, அந்த வசனத்துல ஏராளமாய் கூடினார்கள், ஏராளமா வந்துட்டாங்க. இவங்க இவங்க இவங்களுக்குன்னு பார்டர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, பார்டரை காக்குறவங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த ஏராளமான கூடின பிலிஸ்தியரை பார்த்து ஓடிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் மனசுலையும் பயம் கலக்கம் வந்துருச்சு. ஏராளமான பிலிஸ்தியர்களை பார்த்து இவர்கள் ஓடின பிறகு அங்கே இருக்கிற ஒரு ஷம்மா அப்படின்ற சம்மான்றவ அவ அந்த பயிற்றில் நின்னான். நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், எல்லாரும் ஓடினாலும் சரி நான் இங்கே ஒரு ஒரு பக்தியின் ஒரு பரிசுத்த கோபம் நான் கொடுக்க மாட்டேன். உயிர் மேல என் பணத்து மேல தான் இந்த நிலத்துல இருந்து நீங்க அறுப்பு எடுத்துட்டு போன, நான் விட மாட்டேன்னு அங்க தேவன் தங்களுக்கு கொடுத்த உணவு வழங்கலை அவன் காப்பாத்துறதுக்கு நின்னான். இது எங்கள் தேவன் கொடுத்த பூமி, எங்களுக்கு கொடுத்த வளம், அதை நீங்க திருடிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி அங்க நின்னான். பாருங்களேன், சிறு பயிற்று நில்லும் போது என்ன ஆச்சு, அவன் அந்த நிலத்தில் நடுவிலே நின்று, நடுவுல நின்ன தனி ஆளுங்க நடுவிலே நின்று அதை காப்பாற்றி காப்பாத்தின. அவன் நின்று அவனும் ஓடி இருந்தானா இவங்க திரளான ஜனங்க வந்து எல்லாம் பயிர் எடுத்துட்டு போயிருப்பாங்க, காப்பாற்றி பிலிஸ்தியரை முறியடித்து போட்டான். அவங்களை எப்படிங்க போட முடியும், முறியடித்து போட்டான். அந்த நாள் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அவன் நின்று தைரியமா நின்னும் போது அவனுடைய தைரியம் துணிச்சல் ஆவியானவர் அவனுக்கு உதவி செஞ்சு, எப்படி திரளான இராணுவம் அங்க போட்டிருக்கு, திரளா கூட்டினாங்களாம், தனி மனுஷன் எப்படி, இதாங்க சாகசம், அதிசய விசுவாச சாகசம். யெகோவாவுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை நம்பி, அவருடைய பிராமிசஸ நம்பி இவன் தைரியமா அங்க நின்னான். அசாதாரணமான காரியத்தை அவனை வச்சு நமக்கு அவனை பத்தி இன்னைக்கும் போட்டிருக்கு. சம்மா சத்ருகளுக்கு முன்பதாக விசுவாசத்தில் நின்று பெரிய வெற்றியை அவன் சாதித்தான். ஆகவே இந்த மூணு பராக்கிரமசாலிகள், பராக்கிரமசாலிகள் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து உண்மையாவே இவங்களுடைய உதாரணம், இவங்க சாதித்த காரியங்களை பார்த்தோம்னா நம்ம கைத்தட்டத்தான் வேணும். இவங்களை பார்த்து வெறும் கைத்தட்டிட்டு நமக்கு வீட்டுக்கு போறதுக்கு இது எழுதலை. இவங்களை பார்த்து இவைகள் எல்லாம் நமக்கு உதாரணங்களாக, எக்ஸாம்பிள்ஸாக வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இருக்கிற நாம் நம்மளும் முதலாவது என்ன உணரணும்னா, அன்னைக்கு தேவராஜ்யம் இஸ்ரேல் மக்கள் மூலமாக தாவீது அரசனாக செயல்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு தேவராஜ்யத்தில் நீங்களும் நானும் அதில் ஒரு மக்களாக அழைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சோம்பலுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கேர்லெஸ்னஸுக்கும் காரணம் என்னன்னா, அநேக நேரத்தில் இந்த தேவ ராஜ்யம் பலவந்தப்படப்படுகிறது, இதில் பலவந்தமாக நம்ம வளரணும், நாம் போருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்றத நம்ம உணர்றதில்லை. அது திருப்பி திருப்பி புதிய ஏற்பாடு நமக்கு ஞாபகப்படுத்துது, ஆனால் அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. தாவீது காலத்தில் இருந்த மாதிரி அது வேற விதமான போர். நமக்கு இன்னைக்கு போர்க்களத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த பராக்கிரமசாலிகள் இத்தனை அசாதாரணமான சத்துருக்களுக்கு விரோதமாக வென்று அன்னைக்கு ரட்சிப்பு அவங்க மூலமாக கடவுளை சாதித்தார். இது ஏன் நமக்கு எழுதியிருக்கிறது? இது உதாரணங்களாக நம்ம இன்னைக்கு சர்ச்சாக அழைக்கப்பட்டிருக்கும் போது மீண்டுமாக நமக்கு அழகான அந்த பிலிப்பியர் பகுதி நமக்கு ஞாபகம் வருது. நாம் வந்து சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய வேலை, அதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நாம் சபையாக போர் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் சத்திய போர்ல நாம் இருக்கிறோம். நமக்கும் போருங்க இருக்குங்க, ஆனா அவங்க செஞ்ச மாதிரி நம்முடைய போர்கள் அல்ல. மாம்சத்தோடோ ரத்தத்தோடோ நம்முடைய போர்கள் இல்லை. போல் சொல்லலையா, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வல்லமைகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போர், ஆணிக்கூறிய போர் தான் நமக்கு இருக்கு. எங்க இருக்குது அது போர்? என்ன போர் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கூட க்ளூலெஸ் என்னுவாங்க சில பேர். என்னன்னே தெரியாத ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குன்னு கூட தெரியாத ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ. க்ளூலெஸ்ஸா அப்படித்தான் திரு திருன்னு போர்ல காணாம போன புள்ள மாதிரி நம்ம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போர் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அதை உணர்றீங்களா? அதை உணர்த்துவதற்கு தான் இந்த மாதிரி பகுதிகள்லாம் நமக்கு போட்டிருக்கு. முதலாவது இந்த போர்ல என்ன பார்த்து நம்ம படிக்கணும்? இந்த தேவ ராஜ்யத்துக்கான சத்திய போர்ல நமக்கு திரளான திரளுகிற சத்துருக்கள் இருக்கிறாங்க. எத்தனை சத்துருக்கள்! பிலிஸ்தியர்கள் திரளான மக்கள் வந்த மாதிரி நமக்கும் பலவிதமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஹோஸ்ட் ஆஃப் எனிமீஸ், லீஜன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆர்மி, அந்த பக்கம் ஒரு ஆர்மி, இந்த பக்கம் ஒரு ஆர்மி, இந்த பக்கம் ஒரு ஆர்மி மாதிரி நம்மளை தாக்குறதுக்கு சத்ருக்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வெளியில இருக்கிற சத்ருக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கண்களின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்ச, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள், இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகள். கவலைகள் ஒரு பக்கம், கவர்ச்சிகள் ஒரு பக்கம், நம்ம சொந்த பயங்கள் ஒரு பக்கம், சாத்தானுடைய சோதனைகள் ஒரு பக்கம், சாத்தானுடைய சோர்வுகள் ஒரு பக்கம், எத்தனையோ போராட்டங்கள் இன்னொரு பக்கம், இன்னொரு இராணுவம், இன்னொரு போர் இப்படி வருது. இந்த பொய்யான சபைகள், சத்தியத்தை கொலைக்கிற சபைகள், பொழுதுபோக்கு சபைகளா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துற சபைகள், அவங்களுக்கு விரோதமா நம்ம போர் செய்ய வேண்டியதா இருக்கு. தனிப்பட்ட விதங்கள்ல போர் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி போர்களும் நமக்கு இருக்கு. பாரம்பரிய செழிப்பு சபைகள், சத்தியத்தை வித்து போடுற சபைகள் அப்படியெல்லாம் இருக்கு. அது மாத்திரம் வெளியில மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய பலவிதமான போர்கள் நமக்கு இருக்கு. சைக்கலாஜிக்கலா, எமோஷனலா நமக்கு பலவித போர்கள் இருக்கு, பயங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எத்தனை போராட்டங்கள் இருக்கு. நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, எங்க போர் இருக்கு? நான் மேல இருந்து பேசிக்கிட்டு போலாம், உங்க நிலையில உங்க வாழ்க்கையில் எங்க போர் இருக்குன்னு நான் சொல்லவா? ஒரு சில காரியங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்களா நீங்க இருக்கிறீங்க, இப்போ குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளையெல்லாம் நம்ம வளர்க்குறோம். நான் போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு தாய்களுக்கு இருக்கிற போராட்டம், ஒரு தாய்களுக்கு இருக்கிற போராட்டம் பாருங்களேன். அந்த தாய்கள் அந்த போர்ல இருக்கிறாங்க, விசுவாச போர்களாக. என்ன, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு முடிஞ்ச உடனே காலையில் நாளைக்கு மண்டே. மண்டே ஆரம்பித்த உடனே ஒரு தாய்களுக்கு ஆர்வ போராட்டம் இருக்கு. அதுவும் குழந்தையாக இருக்கிறபோது ஓகே, அது ஸ்கூலுங்களுக்கெல்லாம் போகும்போது இருக்கிற போராட்டம் இருக்குது. அதுங்களை காலையில் ரெடி பண்ணி, அதுங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி, அதுங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விட்டு, திருப்பி அதுங்க வந்து இப்போ எக்ஸாம் வேறு இருக்குது, அந்த எக்ஸாம் பார்க்குறதும், அவங்கள கவனிக்கிறதும், அந்த பிள்ளைகளை பார்க்குற அந்த அணுதின பொறுப்புகளே எவ்வளோ பெரிய போராட்டம் இல்லைங்களா? அதெல்லாம் பெரிய போராட்டம் தான். பெற்றோர்களாக அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுல எவ்வளோ பெரிய போராட்டம். நானும் இலியாசம் காலியில் பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்களுடைய பாவ குணங்களும் பாவ நடத்தைகளும் பார்க்கும்போது நமக்கே சில நேரங்களில் என்னப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்கே தோணும். ஏன் இப்படி இருக்கிறாங்க? நம்ம என்ன நினைச்சோம், ஒரு தேவ தூதர்களா அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் தேவ தூதர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வளர 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 பார்க்கும் போது நமக்கே நம்மளை நம்ம சபையிலே அப்படி வைக்க ஆரம்பிக்கிறோம். சென்னை சபையெல்லாம் கால்வின் ஸ்பர்ஜன் அப்படிலாம் பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் பேரை வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு வேதனை வேற. இப்படியெல்லாம் பேரை வச்சுட்டோமே நம்ம பார்த்து, இப்படி ஒரு பேரை வச்சுட்டு ஒரு பெரிய இந்த உலகத்திலேயே பெரிய பாவிகளை நம்ம இந்த உலகத்துக்கு பெற்று போட்டோமான்ற அளவுக்கு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு ஆகிவிடுகிறது சரிங்களா. எங்க தப்பு பண்ணும் இன்னும் அவங்க நித்திய நிலைமை நித்திய ஆத்மா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ போராட்டங்கள் நமக்கு, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கவலைகள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களா? நேரங்களில் வேலை தாங்கவே முடியறதில்ல. தாய்களுக்கு அது யோசிச்சு பாருங்க, பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன பிரச்சனை, எங்கே எங்கேயாவது ஃபெயில் ஆகிட்டோமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம அப்படி யோசிக்க வைக்கிறது. நம்முடைய பரிசுத்தமாக்குதலில் குறை இருந்து தப்பான உதாரணத்தை வச்சுட்டோமா, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு வயசில் வளர்க்கும் போது பெற்றோர்களுக்கு இருக்கிற போராட்டம் பெரிய போராட்டம். அந்த போராட்டம் தாய்களுக்கு ரொம்ப இருக்கு இல்லைங்களா. சில நேரங்களில் அதுவும் தாய்கள் யோசிச்சு பாருங்க, அவங்கள அந்த அம்மா எழுதுது. இது எந்த மனுஷர்னாலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு புள்ள உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு ஃபீவர் வந்துச்சு, காஃப் வந்துச்சுன்னா ஒரு தாய்க்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சரியா தூங்க முடியாது, தூக்கமே வராது, வயிறெல்லாம் பிரட்டுற மாதிரி தெரியும், வயிறெல்லாம் பிரட்டுற மாதிரி, தலையெல்லாம் சுத்துற மாதிரி, அப்படியே ரொம்ப சென்சிட்டிவ். சில மதர்ஸு அவங்களுக்கே வெறுத்து போயிடும், எனக்கு வந்துடக்கூடாதா, அவங்களுக்கே ஒரு மாதிரி ஜுரம் வந்த மாதிரி ஆயிடும், தாங்கவே முடியாது, எத்தனை கஷ்டங்கள். அந்த மாதிரி தாய்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சில நேரங்களில் வெறுத்து போகிற அளவுக்கு கூட வாழ்க்கை நமக்கு ஆயிடலாம். அந்த போராட்டம் நமக்கு இருக்கு இல்லைங்களா. தாய்கள் அப்படி ஃபீல் பண்ணலாம் வெறுத்து போகிற அளவுக்கு. இன்னும் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கிறவங்க நமக்கும் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, எத்தனையோ கவலைகள் இருக்கு, எதிர்கால கவலைகள், வேலை கவலைகள் இல்லைங்களா. என்ன ஆக போகுது, எதிர்காலத்தில் நம்ம என்ன போகிறோம், வேலை பிரச்சனை என்ன ஆக போகுது, எப்படி எதிர்காலத்தை ரிசெஷன் வந்துச்சுன்னா பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்க போகிறோம், அப்படியெல்லாம் சிலது ஜாப் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ லே ஆஃப் எல்லாம் பண்ண போகிறாங்க, இப்போ என்ன டெக்னாலஜி வருது, அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் சிலது இருக்குது. இன்னும் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது எவ்வளோ பெரிய போராட்டம். நேரங்களில் தலை இந்த பிரச்சனைகள் வேறு, வேலை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை விட ஹெல்த் பிரச்சனைகள் வேறு, தலைவலி, உடம்பு வலி. நேரங்களில் துக்கத்தில் நம்மளால் பேசக்கூட முடியாத அளவுக்கு துக்கம் நமக்கு நிரப்பிடும். எவ்வளோ வாழ்றதே வெறுத்து போகிற அளவுக்கு நமக்கு ஆயிடும். எத்தனை எத்தனை போராட்டங்கள் நமக்கு வருது. இப்போ இருக்கிற சில பேர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பிள்ளைங்க என்ன ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ தான் படிக்கிறது, எவ்வளோ தான் சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது யோசிச்சுப்பாங்க, நம்ம காலத்துலலாம் அப்படி இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, ஜெருஷா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான், எவ்வளோ சப்ஜெக்ட்ஸு, எவ்வளோ தான் ஞாபகம் வச்சு, எவ்வளோ தான் படிக்க, எப்போ அந்த பிள்ளை விளாடுறது, எப்போ அந்த பிள்ளை இது பண்ணுறது, இப்போது டென்த்து கின்த்தெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜான் சொன்னாங்க, டென்த்துக்கு நேற்று ஒரு கவுன்சிலிங் போயிருந்தோம், டென்த்து முடிஞ்சு இப்போ டென்த்துக்கு இது படிக்கணும் அது படிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டாக எடுத்து புக்கெல்லாம் கொடுக்குறாரு. அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான், நான் டென்த்தோடு எல்லாம் முடியும்னு பார்த்தா இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது எல்லாம் அப்படின்னு, அது ஒரு பெரிய டென்ஷன் இல்லைங்களா. அந்த மாதிரி பல விதமான போராட்டங்களோடு இருக்கிறோம். வெளியில் இந்த மாதிரி போராட்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம் எவ்வளோதான், நம்ம அதை அடக்கி வைக்க அதை மேற்கொள்ள பார்த்தாலும் சில நேரங்களில் திருப்பி 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 நம்மளை வந்து தாக்குற எஞ்சி இருக்கிற பாவம், சப கடமைகள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதோடு சேர்த்து நான் யோசிக்கிறேன், இப்போ இத்தனை போராட்டங்கள், ஃபேமிலி, பிள்ளைகள், வேலை, கஷ்டம், இது மாத்திரம் இல்லாமல் சர்ச்சுடைய பொறுப்புகள் வேற. இந்த பாஸ்டர் வந்தால் காஸ்பலுக்கு நம்ம ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லிட்டு அவர் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்றார் ஐக்கியத்துக்குன்னு. இதெல்லாம் நினச்சி பார்த்து தலையே சுற்றி ஐயோ விழுந்துடலான்னு நமக்கு தோணலை. அப்படி இருக்கிறீங்களா? எத்தனை தான் நம்ம சமாளிக்க முடியும்? இதுதான் நாம் விசுவாச போர்க்களத்தில் இருக்கிறோம். எத்தனை சத்ருக்கள் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வசதியாக அறாமல் வாழ்வதற்கு அழைக்கப்படலை, நாம் போருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம பார்த்து படிக்கணும். இவங்க எப்படி தங்களுடைய போர்ல நின்று சாதிச்சு ஜெயித்தாங்கன்றத நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கைக்கு படிச்சுக்கணுங்க. வரீங்களா, எத்தனை சத்ருக்கள் இவங்களுக்கும் இருந்துச்சு, இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? அதே பிலிப்பியர்ல நம்ம படித்த பாடத்தை தான் இவங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற போராட்டங்களில் பிரச்சனைகளில் எத்தனை பிரச்சனைகளில் நமக்கு வெற்றி வேணுமா? எத்தனையோ கவலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கவலைகள். இன்னும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை பற்றி கவலை இல்லைங்களா, திருமணம் எப்படி ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணுமே, இந்த டைமில் நல்ல விசுவாசி பார்ட்னர் கிடைக்கிறது, எத்தனை பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய கவலைகள் அதெல்லாம். எக்ஸாமுக்கு இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எத்தனை காம்படிஷன் இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கவலைகள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை பயங்கள் நமக்கெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நினச்சி சோர்வடைஞ்சு மன தளர்ந்து போகலாம். ஆனால் இந்த மூணு பேரை பாருங்களேன், பிலிப்பியரில் போன மாதிரி என்ன சொன்னார், நீங்கள் ஒன்றிலும் மறுலாத தைரியமாக நீங்கள் உறுதியாய் நின்று போராடி ஒன்றுக்கும் பயப்படாது. இவங்க இவங்கள பார்க்குறோம் பாருங்களேன், இவங்கள பார்க்குறோம், இவங்க என்ன பண்ணாங்க, தங்க வாழ்க்கையில் இதே மாதிரி போராட்டங்கள் தான் வந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய பூமியில் உறுதியாக நிற்க உறுதிப்பட்டாங்க. இதிலெல்லாம் பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை விசுவாச சோதனைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், மன தளர்ந்து மயக்கம் அடிச்சு விடுவ மாட்டேன், இதை தைரியமாக நின்று நான் சமாளிப்பேன்னும் போது தான் அது பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா இது வந்து 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 நம்மளை சோர்பாக்கி நம்மளை ஒன்றெல்லாம் பண்ணிடும், நம்மளை ஒன்றுமே முன்னேறாமல் பண்ணிடும். இந்த கவலைகளை என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, குடும்ப கவலை, வேலை கவலை, அந்த கவலை, இந்த கவலை உங்கள் விசுவாச வாழ்க்கையில் வளராமல் உங்களை அடித்து 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 தரமட்டம் ஆக்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இதை ஜெயிக்கக்கூடியது எப்படி விசுவாச போராட்டத்தில், முதலாவது இதுக்கு முன்னாடி நிற்க கற்றுக்கணும், உறுதியாக நிற்க கற்றுக்கணும். ஓடிலாம் நமக்கு தோணுது, எத்தனையோ ஐயோ பெரிய சத்ருக்கள் இருக்கு, இதனால சமாளிக்க முடியாதுன்னு, இதுல தைரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டு உறுதியாக நம்ம நிக்க கத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த யோசபா அவன் நின்ன மாதிரி ஒரே ஒரு ஈட்டியில 800 பேரை சாச்சான். ஒரு ஒரு விசேஷமான நேரம் தான் அவனுக்கு, நான் ஓட மாட்டேன். இன்னுமே எலியேசரை எடுத்து பாருங்க, இன்னுமே இத்தனை சத்ருக்கள் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க, அவங்க முதுக காமிச்சு ஓடுறாங்க, எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன், அவங்கள மாதிரி நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் நிற்பேன். முதல்ல நிற்கிறதுக்கு உறுதிப்பட்டாங்க, இதெல்லாம் வரத்தான் செய்யும், நான் நிற்பேன், இதுக்கு விரோதமாக இதுக்கு எதிர்த்து நான் நிற்பேன், ஐ வில் ஸ்டாண்ட். மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பிசாசுகள் எல்லாம் என்ன தாக்க வரட்டும், இதுக்கு முன்னாடி நான் சோர்வடையாமல் நான் நிற்பேன். எங்கே நிற்பேன், தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. அதுதாங்க முதல்ல நிற்க விசுவாசத்தில். இதெல்லாம் ஐயோ போ மன தளர்ச்சி விட்டுடுறீங்க, ஐயோ போ எத்தனை தான் தாங்குறது, ஒன்றுக்கன்னுக்கு இல்லை நான் நிற்பேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் நிற்பேன். ஷெம்மா யோசிச்சு பாருங்க, அவன் ஓடி போய் ஒளியிலையே, அவன் பயந்து போகலையே, உறுதியாக நில்லுங்கள், உறுதியாக நில்லுங்கள். அவங்க நிற்கும் போது தான் வெற்றியை சாதிக்க ஆரம்பித்தாங்க, வெற்றியை தழுவ ஆரம்பித்தாங்க. முதலாவது நிற்கும் பார்க்குறீங்களா, நம்முடைய விசுவாச போராட்டத்தில் நம்ம வெற்றியை தழுவணும்னா நம்ம முதல்ல உறுதியாக நிற்க கற்றுக்கணும். அவங்களுடைய உதாரணத்தை பாருங்கள், அவங்க அன்னைக்கு இவர் ஜோஆப் சொன்ன மாதிரி உயிர் தான் போகப்போகுது, என்ன தான் ஆக போகுதுன்னு, ஆனால் கர்த்தருக்காக நாம் சௌரியத்தை காட்டுவோம், தைரியத்தை காட்டுவோம். கோல மாதிரி ஓடக்கூடாது, கோல மாதிரி ஐயோ போ சில நேரங்கள் ஐயோ செத்துடலான்னு இருக்கு இல்லைங்களா, சில பேர் அப்படியே விசுவாசிகளை சொல்கிற மாதிரி இருக்கு, ஐயோ செத்துட்டா நல்லா இருக்கும் போல இருக்குது, ஐயோ இதெல்லாம் தாங்க முடியாது. அந்த அம்மா கூட நினைக்கிறாங்க, இப்போ சாந்தியுடைய மதர் ஸ்டாலில் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு செத்துடலான்னு இருக்கு, சீக்கிரம் செத்துடக்கூடாது, ஆண்டவரே சீக்கிரம் கொண்டு போகக்கூடாது, இல்லை ஆண்டவர் நிற்கணும்னு வச்சிருக்கிறாரு. உங்களை தைரியமாக நம்ம நிற்கணும், தைரியமாக நிற்கணும். புதிய ஏற்பாடு எவ்வளோ இதை பற்றி சொல்லுதுங்க, 1 Corinthians 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் போவாதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உடம்பு கஷ்டம், அந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, வேலை டென்ஷனு, எனக்கும் போன வாரம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு டென்ஷன். ஒரு 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கல பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் பிரேக் கிடைக்கல. காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும், சில 2-3 நாள் 1 மணி நேரம் வரைக்கும் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகலாம். இந்த வாரம் ஐயோ என்னால் வினோது கூட ஒரு மெசேஜ் அனுப்பலாமா, இந்த வாரம் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்னும் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் நான் நிற்பேன், நிற்கலைன்னா நான் காலைல ஒரு பிரசங்கத்தை அப்படி பண்ணியிருக்க முடியுமா? ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதே, இவ்வளோ ஜானுக்கு வேறு எக்ஸாமு, அவங்களோட படிக்கணும், ஜெருஷாவுக்கு வேறு எக்ஸாமு, இதெல்லாம் இருக்குது, உங்களோட நானும் போராடுறேன், போராடுறேன்னு இல்லை, ஆனால் நான் நிற்பேன். இதெல்லாம் சந்தித்தோம், இது எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சோர்ந்து போக மாட்டேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார்ம். ஏ ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை, எத்தனை போராட்டங்களுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் போவாது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் உறுதியாக நிற்க கற்றுக்கணுங்க. முடியாதுங்க, இதுக்கு மேலே ஆவாதுங்க, சாக்குப்போக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நிற்கிறீங்களா? இதெல்லாம் தான் போராட்டம், இதெல்லாம் தான் நம்மளை தாக்க வருது, இதெல்லாம் தான் தேவராஜ்யத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நம்மளை தாக்க பார்க்குது. நிற்கணும், முதல்ல நிற்கணும். இங்கேயே ஃப்ளாட் ஆயிட்டா நீ என்ன இதெல்லாம் மிஞ்சி கடவுளுடைய ராஜ்யத்தை செய்ய போகிற? நிற்கணும். அதே அதிகார அடுத்த அதிகாரத்தில் 18:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடம் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள். பழைய பாட்டில் பார்க்குற அந்த எலியாசர் மாதிரி, ஷம்மா மாதிரி, யோசப் மாதிரி ஆம்பளையா இருங்கயா, முதுக காமிச்சு ஓடுற பொம்பளையா இருக்காதிங்க, புருஷரா இருங்க, பி பிரேவ். இதுக்கே மனசு உடஞ்சிருச்சு, சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் மனசு உடஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் மனசு இல்லை, பி பிரேவ். பாருங்களேன், இவங்கெல்லாம் என்னத்துக்கு நமக்கு போட்டிருக்கு? இவங்கெல்லாம் தான் ஆம்பளைங்க, இவங்கெல்லாம் தான் விசுவாசம் ஆம்பளைங்க, இவங்க தான் பராக்கிரமசாலிங்க, இவங்கெல்லாம் முன்னாடி நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிற போராட்டங்கள், தாய்களாக இருக்கிற போராட்டங்கள், புருஷர்களாக இருக்கிற போராட்டங்கள், வாலிபராக இருக்கிற போராட்டங்கள், நம்ம நிற்க கற்றுக்கணுங்க. பயப்படக்கூடாது. அவர் பிலிப்பியரில் சொன்ன மாதிரி எதற்கும் மறலாதீங்க, எதற்கும் மறலாதீங்க, என்ன நடந்தாலும் மறலாதீங்க. அப்படின்னா சத்துருக்கள், இதெல்லாம் தான் சத்துருக்கள். சாத்தான் எப்படி செய்வான் நம்மளுக்கு? அப்படியே பேய் மாதிரி வந்து அவன் செய்யறதா? இல்லை, இந்த மாதிரி சுகவீனத்தை வச்சு, வேலலோட வச்சு, அதை வச்சு, இதை வச்சு நம்மளை சோர்வாக்கி நம்மளை ஃப்ளாட்டாக்க பார்ப்பான். நோ, வி வில் ஸ்டாண்ட். நாம் நிற்போம். முதல்ல நிற்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கணுங்க. பவுல் சொல்லலையா, இது பிலிப்பியர்லேயே நமக்கு சொன்னாரே, அந்த மருளாது இருக்கிற தைரியம் தான் என்ன உங்களுக்கு ரட்சிப்புக்கு அடையாளம். நீ உண்மையாக தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு வேறு நேரத்தில் சொல்கிறது ஒன்றும் இல்லை, நல்லா சுகமாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறது இல்லை. எத்தனை கஷ்டங்களுக்கு வந்தாலும் மறலாது இருக்கிற தைரியம் இல்லைங்களா? தைரியமாக இருங்க. பேதுருவில் போட்டிருக்கு, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு விழித்திருங்கள். எவனை விழுங்கலாமோ கர்ஜிக்கிற சிங்கம் போல உனக்கு ஒர்க் லோடை கொடுத்து, சிக்னஸை கொடுத்து, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையாவெல்லாம் கொடுத்து உன்னை சோர்படிக்க பார்க்குறான். நீ விடாத, அவனுக்கு இடத்த கொடுக்காத. ஸ்பர்ஜன் இதை பற்றி சொல்கிறாரு, நம்முடைய கடமை வந்து மற்றவங்க கடமை தவறுனா நம்ம அதை ஒரு சாக்கு போக்காக வச்சு கடமை தவறக்கூடாது. மற்றவங்க நடந்துக்கிறதோ மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறத வச்சு நம்ம ஒரு சாக்காக நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இவங்கெல்லாம் ஓடுறாங்க, ஷெம்மா பார்க்குறாரு, தனி மனுஷன் என்ன செய்ய முடியும், எல்லாம் ஓடுறாங்கன்னு அவனுக்குள்ளே எல்லாமே சொல்லியிருக்கோம். நம்மளும் ஓடலாம் உண்டு, எதுக்கு நமக்கு வந்து தனி மனுஷனாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் தனி மனுஷனாக அவன் நின்னதுனால தானே கர்த்தர் அதுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை சாதித்தாரு. நம்ம நிற்கிற ஆளாக இருந்தால் ஏங்க நம்மளை பயன்படுத்தி கர்த்தர் பெரிய வெற்றியை சாதிக்க மாட்டார்? நிற்கிறவங்க இல்லை, சௌரியத்தோடு நிற்கிறவங்க இல்லை, தைரியத்தோடு நிற்கிறவங்க. அன்னைக்கு நின்னாங்க, நின்னதுனால தான் இன்றைக்கும் அவங்க பேருங்க எழுதப்பட்டிருக்கு, நமக்கு போடப்பட்டிருக்கு, உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். பவுல் திமோத்திக்கு எழுதும் போது அவர் சொல்கிறாரு, திமோத்தியே நீ பயப்படாது, ஏன்னா பவுலே ஜெயிலில் போட்டாங்க, இப்போ தூக்கில் போட போகிறாங்க, அவருடைய சீசன் நான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு திமோத்தி பயந்துகிட்டு இருக்கிறார். திமோத்திக்கு சொல்கிறார், நமக்கு தேவன் பயத்தின் ஆவியை கொடுத்துருக்கு, வல்லமையும் அன்பின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமே. திமோத்திக்கு ரொம்ப பயம், அந்த பயத்தில் சொல்கிறார், திமோத்தியே நீ பின்வாங்காத, நீ பின்வாங்காத தேவ ராஜ்யத்துல முன்னாடி போ, முன்னாடி போ. உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காத, நீ முன்னாடி போ. நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் நமக்கு இப்படித்தான் உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. இப்போ லேடிஸா இருக்கிறீங்க, லேடிஸா இருக்கும்போது பல விதமான உணர்ச்சிகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம மென்ன விட உங்களுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப ஈஸியாக ஃப்ளாட் ஆயிடுவீங்க. விசுவாச வாழ்க்கை ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது. ஆண்டவரோ ஆண்டவரோ சபையோ எல்லாம் மூட்டை கட்டி வச்சிடுறது இல்லைங்களா? அதே அதில் அந்த அந்த அலமோதி ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, கை விட்டுட்டீங்களான்ற அலமோதிர அலமோதலுக்கு போயிடுறீங்க. அதுக்கு இடம் கொடுக்காம உறுதிப்பட்ட விசுவாச பெண்களாக இருந்த விசுவாச பெண்கள் எப்படி இருந்தாங்க வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அந்த பகுதியில் நம்ம பார்த்த மாதிரி கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுது. ஏன்? ரொம்ப கஷ்டம்தான் ஆண்டவரே, ரொம்ப அலமோதிர கஷ்டம்தான். இந்த கஷ்டத்திலையும் பயப்பட மாட்டேன் பாருங்களா, அங்கேயும் வருது, நான் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவதீர் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அந்த மாதிரி நீங்க நிற்பீங்களா, தைரியமா நிற்பீங்களா? அதுதான் கேள்வி. முதல்ல நிற்கணும், பயப்படக்கூடாது. எத்தனை பொறுப்புகள் எத்தனை இதுங்க வரும்போது தேவரீர் என்னோடு நீங்க இருக்கிறீங்க தேவரே. அது திருப்பி திருப்பி நம்ம மனசுல சொல்லிக்கணுங்க. ஒரு கஷ்டம் வருது, இப்போ நாளைக்கு மண்டே எந்திரிப்பீங்க, சில வேலைகள் இருக்கும், எந்திரிக்கும் போதே திடீர்னு கவலையோடு எந்திரிக்காம தேவரீர் என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க, இன்றைக்கி என்னத்தை நான் சந்தித்தாலும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு நம்ம பார்க்க பார்க்கணுமே. மார்ட்டின் லோயிட் ஜோன்ஸ் ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் அப்படின்னு. அந்த புக்கில் சொல்கிறாரு, சில பேர் வந்து அடிக்கடி சோர்ந்து போகிறதுக்கு காரணம், அடிக்கடி சோர்வின் உலகத்திலேயே வாழ்வதற்கு காரணம் என்னன்னா, அதிகமான சுய எண்ணங்களும் சுயநலமும் சுய கவலைகள் இருப்பதுனால. சுயம் சுயம் சுயம்னு பார்க்கறதுனால தான் அவங்க உலகமே சோர்பின் உலகத்திலேருந்தே இருக்கு, அதுலேருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது அவங்கனால. சுயம் சுயம் கவலை சுயம் இது சுயத்திலேயே தேர் அப்சார்ப்ட் இன் செல்ஃப். எனக்கு என்ன நடந்துடும், நான் என்ன இழந்துருவேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு என்ன அப்படின்னு ஆண்டவர் நம்மளை வந்து நம்மளை பார்க்கறத விட சொல்கிறார். அவரை பார்க்க நமக்கு சொல்கிறார் பாருங்களேன். அது உதாரணம், எவ்வளோ நல்ல உதாரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்ம விசுவாச வாழ்க்கை என்ன என்ன, நம்மளை பார்க்கறத விட்டு இயேசுவை பார்த்துவான். எபிரேயர் 12 நமக்கு போட்டிருக்கு, லுக் அன் டு ஹிம். அவரை பார்த்து வரும்போது தான் நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியாக ஓட முடியும். இத்தனை புயல் வருது, எத்தனை எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குது, எத்தனை சுகவீனம் வருது, எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறது, எப்படி முன்னேற முடியும்? அவரை நோ நம்ம விசுவாசத்தின் ஆரம்பக்காரரும் பரிபூர்ணப்படுத்துகிறவரும் தொடங்குகிறவரும் பரிபூர்ண முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். ஏன் அன்னைக்கு அந்த சௌரியமாக பராக்கிரமசாலிகள் நம்ம தேசமே நம்மளை நம்பிதானே நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம போய் முதுகை காமிச்சுக்கிட்டு ஓடணும்னா என்ன ஆகும்னு சொல்லி எல்லாம் நினைச்சு அவங்க நின்னாங்க, உயிரே போனார். இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, அவர் போய் எப்படி நின்னார் நமக்காக. அவர் வசதியா இருந்தாரா இல்லையே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக பெத்லகேமை தொடங்கி கொல்கத்தா வரைக்கும் எத்தனை போராட்டம், எதுக்காவது மறுநாதா, எதுக்காவது எப்படி உறுதியா நின்று போராடி மறுலாம சிலுவை பரியந்தம் போய் தன் வேலையை முடிச்சுட்டு வந்தார். அவரை நோக்கி பார்க்கணும். கெத்தமேன அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார், ரத்த வேர்வு வந்தால். அதனாலதான் எபிரேயர்ல சொல்றாரு, நீங்க ரத்தம் சிந்துற அளவுக்கு உங்களுக்கு போராட்டம் வந்துடலையே. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, எத்தனை போராட்டம்லையும் என்ன உறுதியா நின்று நமக்காக அவர் சாதிச்சாரு. கெச்ச மேல சொல்லியிருக்கலாம், ஐயோயோ இதுக்கு மேல தாங்கவே முடியாது, ரத்த வேர்வெல்லாம் கொட்டுதே, நான் என்ன பண்றது, இப்படி எல்லாம் எனக்கு ஆகலையே, இதுக்கு மேல எனக்கு முடியாது, போதண்டா சாமி, ஆண்டவரே 12 லேகியோர்களை அனுப்புங்க, முடிஞ்சிச்சு கதை, இதுக்கு மேல எனக்கு முடியாதுன்னு அவர் விட்டுருந்தாருன்னா நமக்கும் சில நேரங்கள் அப்படி சொல்ற, ஐயோ இதுக்கு மேல தாங்க முடியாது, ஆண்டவரே முடிச்சிருங்க என் வாழ்க்கைய, இதுக்கு மேல முடியாதுன்னு நம்ம சாஞ்சிடறோம் இல்லையே. கொல்கத்தால முடிந்ததுன்ற வரைக்கும் அவர் உடலையே, ஏன் அவர் தன்னையே தன்னை சொன்னலாம், தனக்கு என்ன வலிக்கும், தனக்கு என்ன ஆகும், தனக்கு என்ன ஆகுமானு இல்ல, என் மக்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு தேவனுடைய மகிமைக்கு என்ன ஆகும்னு தன்னுடைய கவனம் தன்னில இல்லை, சுயநலமா இருக்கிறதுனால தான் நமக்கு அப்படியே சோர்விலேயே வாழ்றோம். அதை விட்டு வெளியில் பார்க்க கற்றுக்கணுங்க. விசுவாசத்தின் தேவனை பார்க்க நம்ம படிச்சுக்கணும், அப்போ தான் அந்த சோர்வுலேருந்து வெளியே வரும். கடைசியாக இப்படி நம்ம உறுதியாக நின்று போராடி மறலாத தைரியமாக நின்னோம்னா, விசுவாசத்தில் நம்ம நின்னோம்னா என்ன நடக்கும் பாஸ்டர்? ஏதாவது மாறிடுமா? சோர்ந்து 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 போகிறதுனால என்ன, ஒன்றுமே நடக்காது. இன்னும் சோர்ந்து ஒன்றுமே நீங்கள் முன்னேற மாட்டீங்க அதுக்குரிய வாழ்க்கையில். உறுதியாக தைரியமாக நின்னா என்ன ஆகும்? இதுலேருந்து ஒரு கொள்கையை நாம் பார்த்து படிப்போம். நம் தேவன், நாம் அப்படி தேவனுக்காக உறுதியாக பயப்படாமல் நின்னோம்னா நமக்காக கர்த்தர் போர் செய்வார். தேவனுடைய பலத்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்து நம்ம படிக்கிறோமே, மனுஷர்ல தங்க பலத்தை மிஞ்சி அசாதாரண சாதனைகளை இவங்க எப்படி பண்ணாங்க? இவங்க எப்போ உறுதியா தைரியமா, இத்தனை கஷ்டங்கள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை சத்துருக்கள் வரும்போதும் அதுக்கு உறுதியா பயப்படாம ஆண்டவருடைய விசுவாசத்துல அவங்க எப்போ நின்னாங்களோ கடவுள் பெரிய வெற்றியை அவங்க மூலமா சாதிச்சாரு. இல்லைங்களா? கடவுள் நம்ம வாழ்க்கையிலேயே அதை செய்ய முடியுங்க. அந்த பிரின்சிபல் கிளியரா வருது பாருங்களேன். கர்த்தர் நமக்காக போர் செய்வார். இஸ்ரேல் ஜனங்க மக்கள், ஐயோ எகிப்து எகிப்து ராணுவம் வருது, முன்னாடி கடல் இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படியெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. மோசே என்ன சொன்னாரு? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக போர் செய்வார். தைரியமா உறுதியா நின்று இத்தனை புயல்கள்லாம் பார்த்தாலும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. இந்த நேரத்திலையும் தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன், நீங்க நின்று பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் பெரிய வெற்றியை செய்வார். அதிசயமான காரியங்களுக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கலாங்க, அதிசயமான காரியங்கள் பாருங்களேன். கடவுள் இந்த ஆண்களையும் பெண்களையும் பெருத்தெடுத்து திரளான முடியாத அசாதாரணமான சூழ்நிலைகளையும் அவங்க நின்ன உறுதியும் தைரியத்தையும் பார்த்து, அதெல்லாம் இல்லைன்னா எப்படிங்க நம்ம விசுவாசம் வளரும்? அதெல்லாம் இல்லைன்னா எங்கெங்க ஆண்டவர் நம்ம மூலமா வேலை செய்வாரு? அதை வச்சுத்தான் அவங்கள பலப்படுத்தின அதே ஆவி, எலியேசர், ஷம்மா, யோசபாபு பலப்படுத்தின அதே ஆவி நம்முடைய சோர்வுகளுக்கு மத்தியில, வியாதிகளுக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில, கவலைகளுக்கு மத்தியில நாம் உறுதியாக நின்னோம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு தளராமல், மனசு தளரக்கூடாது. நம்ம தோல்வி முதல் தோல்வியே மனசில் தான். தளரி மனசில் போச்சுன்னா எல்லாம் போச்சு, விசுவாசம் போச்சு, எங்கே இருக்க போது எல்லாம் எதில் நிற்க போகிறீங்க? இல்லை, தளர மாட்டேன், நான் உறுதியாக நிற்பேன், ஆண்டவருக்காக உறுதியாக பயப்படாமல் நிற்பேன், கர்த்தர் எனக்காக போர் செய்வார்ன்னும் போது நம் வாழ்க்கையில் வெற்றிகள் வரோங்க. நம் வாழ்க்கையில் வெற்றி வரும், நிச்சயமாக வரும் பாருங்களேன். அப்படிதான் இந்த பகுதியில் நம்ம பார்த்து படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். இதுலேயும் எபேசியர்லாம், எபேசியர் 6:10 போட்டுருக்கு, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைட். அதெல்லாம் எப்போ அனுபவிக்க போகிறோம்? எல்லா சுகபோகமாக ஒன்றும் கஷ்டம் இல்லாத போதா அவர் பவர் நமக்குள்ளே வெளிப்படும். என்னுடைய பலவீனங்களில் அவருடைய வல்லமை வழங்கும். நம்மளை இந்த காரியங்கள்லாம் நெருக்கத்தான் பார்க்குது. அந்த நெருக்கிறதுக்கு மத்தியில் நம்ம உறுதியாக நிற்கும் போது தானே கடவுளுடைய அசாதாரண வல்லமை நம் மூலமாக வர முடியும். அங்கேயே போய் விழுந்துட்டோன்னா எங்கே வேலை செய்யும் அது? இஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. இது கடவுள் நமக்கு உதவி செய்வார். இந்த நேரங்களில் பின்வாங்கி போகாமல், என் தேவன் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உறுதியாக நம்ம நிற்க கற்றுக்கோம். உறுதியாக நின்று போராடி நம்ம அசராமல் தளராமல் இருந்தோம்னா தேவன் நமக்காக போர் செய்து அந்த சூழ்நிலையில் வெற்றியை வாங்கி தருவார். இந்த மனிதர்களை பார்த்து படிங்க, இதெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் உதாரணமாக இவங்க வைக்கப்பட்டிருக்கு, இவங்க பேர், இவங்க சாகசம் போடப்பட்டிருக்கு? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாடங்கள் இவங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். ஜெபம்.